செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் வழக்கமும். அறிவுடைமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃதாரி இல்லாதவர். எதிர்காலத்தில் ஆகக்கூடிய எது என்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய வல்லமை பெற்றவர்களே அறிவுடையவர்கள் ஆவார்கள். அவ்வாறு முன்கூட்டியே அறிய மாட்டாதவர்கள் அறிவில்லாதவர்கள் ஆவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சால் அறிவார் தொழில். அஞ்ச வேண்டியவர்களுக்கு ஒருவர் அஞ்சாதிருத்தல் அறிவில்லாமையாகும். அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்ச வேண்டும் என்பது அறிவோருடைய செயலாகும்.
இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், படம் பாவ மன்னிப்பு, படத்தை இயக்கியவர் பீம்சிங், தயாரித்தவர்கள் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ். இந்த பாடலை பாடியவர் நாகூர் ஹனீபா அவர்களும் TMS ஐயாவும். படத்திற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த பாடல்ல முக்கியமா நம்ம சொல்ல போறவங்க, பாடலுக்கு வரிகள் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனால மட்டும்தான் மத நல்லிணக்கத்துக்கான ஒரு பாடலை கொடுங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு பாடலை அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். இந்த படத்தின் கதை படிக்கே, சிவாஜி பிறப்பால் இந்துவா இருந்தாலும் முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததுனால அந்த சூட்சுமம் நுட்பமாக வெளிப்படுமாறு ஒரு பாடல் எழுத சொல்லி கவிஞரிடம் சொல்ல, அவரும் இந்த பாடலை எழுதி கொடுத்த உடனே பாடலுக்கு இசையமைத்தவர்களும் படத்தை தயாரிச்சவங்களும் இந்த பாடல்ல என்ன சூட்சுமம் இருக்குன்னு புரியாம தலையை பிச்சுக்கிட்ட போது கவியரசர் இந்த பாடலை பாடி காமிச்சுட்டு இன்னுமா விளங்கலன்னு கேட்க, என்னன்னு எல்லாரும் புரியாமல் பார்க்கும்போது, எல்லாரும் கொண்டாடுவோம் ஓம்னு எல்லா இடத்துலையும் எல்லா வரிகள்லையும் முடிச்சிருப்பாரு. இஸ்லாமிய குடும்பத்துல வளர்ந்து வந்தா கூட அவருடைய பிறப்பான ஓம் என்ற இந்து மத தத்துவத்தை ஒரு ஒரு வரியின் முடிவுலையும் இவர் வச்சிருப்பாரு. அதனாலதான் இன்னைய வரைக்கும் இப்படி ஒரு அற்புதமான பாடலை யாராலையும் எழுதவே முடியாதுன்னு அன்னைக்கு கண்ணதாசனை கட்டி பிடிச்சு அத்தனை பேரும் பாராட்டினதா கேள்விப்படுறோம். அடுத்ததாக, எந்த வேடம் போட்டுக்கிட்டாலும் அந்த வேடமாகவே மாறக்கூடிய சக்தி சிவாலியே சிவாஜிக்கு தான் இருக்கு. அவ்வளவு கருணை பொங்கும் கண்களோட இந்த பாடல் அவரு பாடியிருப்பாரு. பாடல் வரிகளின் கண்ணதாசனின் அருள் பெரும் கொடையோடு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கருணை பெரும் கண்களோடு இந்த பாடல் முழுவதும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கும். இன்று உங்களுக்காக பாவ மன்னிப்பு படத்திலிருந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஈகை திருநாளை.
எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லே, கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லே, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, வந்ததை மனதில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம், வந்ததை மனதில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம், இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆண்டவனின் பிள்ளையடா இன்று பிறந்தோமா? ஆடி முடிக்கையிலே அள்ளி செல்றோர் யாரும் உண்டோ? படைத்தவன் சேர்த்து தந்தான், பழத்தவன் பிரித்து வைத்தான். படைத்தவன் சேர்த்து தந்தான், பழத்தவன் பிரித்து வைத்தான். எழுந்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். எழுந்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். எழுந்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். எழுந்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம்.
இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கியத்திற்கான விருதாக கருதப்படும் ஞானபீடம் பிரபல தமிழ் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான ஆர். வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை 23 ஆண்டுகளுக்கு பிறகு பெறவுள்ள தமிழ் இலக்கியவாதி வைரமுத்து அவர்கள். இலக்கியம், படைப்பாற்றல், கவிதைக்கு வைரமுத்து ஆற்றிய பங்களிப்பிற்காக அதை போற்றும் வகையில் பாரதிய ஞானபீடம் அமைப்பு 2025 ஆண்டுக்கான அதனுடைய ஞானப்பட விருதினை அறிவித்துள்ளது. இந்த அமைப்பிற்கான 60வது ஆண்டாகும் இது. இது தொடர்பாக அந்த அமைப்பினுடைய இயக்குனர் ஆர். என். திவாரி சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லியிருப்பதாவது, தமிழ் இலக்கியம், படைப்பாற்றல் மற்றும் தனித்துவ கவிதை வெளிப்பாடு ஆகியவற்றிற்காக வைரமுத்து ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக ஞானப்பட விருது வழங்கப்படுகிறது. கவிஞரும் எழுத்தாளருமான ஆர். வைரமுத்து 1953 ஆண்டு ஜூலை 13 தேதி பிறந்தார். இவரது கவிதைகளும் படைப்புகளும் மனிதநேயம், சமூக அக்கறை, இயற்கை மீதான ஆழ்ந்த சிந்தனை வலியுறுத்துகிறது. தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கவிதை தொகுப்புகள் மற்றும் நாவல்கள் உள்ளிட்ட 37 மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியுள்ளார். இவரது முக்கிய இலக்கிய படைப்புகளில் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், 3 உலகப் போர் ஆகியவை அடங்கும். வைரமுத்து தனது 40 ஆண்டு கால படைப்புலக பயணத்தினை தேசிய திரைப்பட விருதினை சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறையும், 2014 ஆண்டு பத்மபூஷன் விருதையும், 2003 ஆண்டு பத்மஸ்ரீ விருதுகளையும் கொண்டுள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற தன்னுடைய நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை 2003 ஆண்டு பெற்றுள்ளார். கலைத்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதினையும் பெற்றுள்ளார். தமிழ் மொழியானது நாட்டின் முதன்மையான மொழிகளில் ஒன்றாக திகழ்ந்த போதிலும், அதற்கு முன்பு இத்தகைய உரிய தகுதிகள் வாய்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் 2 மட்டுமே ஞானபீடம் விருதினை பெற்றுள்ளார்கள் என்பதை தேர்வுக்குழு காட்டியுள்ளது. எழுத்தாளர் அகிலன் சித்திரப்பாவை நாவலுக்காக 1975 ஆண்டும், எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் 2002 ஆண்டும் ஞானபீடம் விருதினை பெற்றுள்ளார்கள். ஞானபீட விருதுடன் 11 லட்சம் ரூபாயும் ஒரு வெண்கலச்சலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஞானபீடம் ஆய்வு மற்றும் வரலாற்று அமைப்பை கடந்த 1944 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் வழங்கிய முதல் ஞானபீடம் விருதினை 1965 ஆண்டு கேரளத்தைச் சேர்ந்த கவிஞர் ஜி. சங்கர குறுப்பு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், மலர்வன் உன் பார்வை ஒரு உருவதம் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் சீர்த்து கண்கள் மூடும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்
தமிழ்ல எத்தனை பேருக்கு கவிஞர் அள வள்ளியப்பாவை பத்தி தெரியும். இவர் குழந்தை இலக்கியங்கள் படைச்ச மிக முக்கியமான கவிஞர். 2000 மேலான குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதியிருக்காரு, கதைகள், அதே மாதிரி குழந்தைகளுக்காக தொடர் கதைகள் கூட எழுதியிருக்காரு. அந்த மாதிரி குழந்தைகளுக்காகவே கவிதைகள் எழுதி கதைகள் எழுதி குழந்தை கவிஞர்னு பேர் வாங்கினவர். இவர் காரைக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். மேல படிக்கிறதுக்கு வசதி இல்லாம வை கோவிந்தனின் சென்னை சக்தி பத்திரிகை அலுவலகத்துல காசாளரா சேர்ந்தார். அப்ப சக்தி ஆசிரியராக இருந்த தி ஜா ரங்கநாதனின் ஊக்குவிப்பின் காரணமாக சக்தி இதழிலேயே எழுத ஆரம்பிச்சார். ஆளுக்கு பாதின்றதுதான் தன்னுடைய முதல் கதையா எழுதினாரு. சக்திய பணியாற்றின போதே வள்ளியம்மை என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 41 சக்தியிலிருந்து விலகி இந்தியன் வங்கியில சேர்ந்தார். வங்கி பணியில் இருந்தவாறே கவிதையும் கட்டுரையும் எழுத தொடங்கியவர் 82 நவம்பரில் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெறும் வரை எழுதினார். ஓய்வுக்கு பின்பும் எழுதி கொண்டுதான் இருந்தார். இவர் செய்தித்தாள் ஆசிரியரும் கூட. வங்கி பணியில் இருக்கும் போதே பாலர் மலர், டமாரம், சங்கு ஆகிய செய்தித்தாள்களுக்கு கௌரவ ஆசிரியராக பணியாற்றினார். 51 முதல் 54 வரை பூஞ்சோலை என்னும் இதழுக்கும் ஓய்வு பெற்ற பின் 83 முதல் 87 வரை கல்கி வெளியீடான கோகுலம் என்ற இதழிலும் ஆசிரியராக இருந்தார். குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை இவர் தான் ஆரம்பிச்சாரு. குழந்தை எழுத்தாளர்கள் பலரை திரட்டி 1950 குழந்தை எழுத்தாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். சக்தி வை கோவிந்தனி சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தார். அவரை தொடர்ந்து வள்ளியப்பா இந்த அமைப்பின் காரியதரிசியாகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் பல பொறுப்புகளை ஏற்று செயல்பட்டார். காரைக்குடி குழந்தை எழுத்தாளர் சங்க தலைவராக பொறுப்பு வகித்தார். இவர் 11 பாடல் தொகுதிகள், 12 புதினங்கள், 9 கட்டுரை நூல்கள், 1 நாடகம், 1 ஆய்வு நூல், 2 மொழிபெயர்ப்பு நூல்கள், 1 தொகுப்பு நூல் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளார். இதில் 2 நூல்கள் இந்திய நடுவன் அரசின் பரிசும், 6 நூல்கள் தமிழக அரசின் பரிசும் பெற்றன. இவருக்கு கிடைத்த பாராட்டுகளும் விருதும் 1963 லக்னோ நடைபெற்ற அகில இந்திய குழந்தை எழுத்தாளர் மாநாட்டில் பதக்கமும் பாராட்டிதலும் வழங்கப்பட்டன. குழந்தைகள் இலக்கிய முன்னோடி, பிள்ளை கவியரசு, மழலை கவிச்செல்வம் என்று சில அமைப்புகள் பாராட்டி போற்றியுள்ளனர். 82 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினால் தமிழ் பேரவை செம்மல் என்று விருதளிக்கப்பட்டு பாராட்டப்பட்டார். 82 மதுரை காமராசர் பல்கலை கல்வி குழுவில் வாழ்நாள் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். 70 நவம்பர் 22 குழந்தை கவிஞர் இலக்கிய பணி வெள்ளி விழா சென்னையில் நடைபெற்றது. பூவண்ணன் தலைமையில் இயங்கிய பாலர் பண்பாட்டுக் கழகம் 1980 வள்ளியப்பா வானொலி தொலைக்காட்சி சிறுவர் சங்கம் என்னும் பிரிவை தொடங்கியது. பிள்ளை கவியரசு என்னும் பட்டத்தை சென்னை பாரதி இளைஞர் சங்கம் வழங்கியது. மழலை கவிச்செம்மல் என்ற பட்டத்தை காரைக்குடி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு விழா வழங்கியது. இவர் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கவிதை கதை எழுதி கொண்டிருந்தது போல, இவருக்கு அடுத்ததாக வரக்கூடியவர்கள் குழந்தைகளுக்காக தனிப்பட்ட முறையில எழுதின மாதிரியான குழந்தைகளுக்காகவே தன்னுடைய கவித்தன்மையை செலவிட்டாங்கன்னு சொல்றது மிக குறைவானவங்க தான்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு வெற்றி நிச்சயம் நூலிலிருந்து. கேள்விகளே சாவிகள். வாழ்க்கை என்பது ஒரு சூதாட்டம் என்று பலர் கருதுகிறார்கள். இதன் வெற்றி தோல்விகள் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகின்றன என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் தேர்தல் முடிவுகள் போல் குழப்பமானவை அல்ல. அவை தேர்வின் முடிவு போல் தீர்க்கமானவை. என்னிடத்தில் உதவிகள் கேட்டு சில இளைஞர்கள் வருவதுண்டு. அவர்களில் அதிகமான பேர் வேலை வாங்கி தரும்படிதான் கேட்பார்கள். என்ன வேலை என்றால் ஏதாவது வேலை என்பார்கள். வருத்தப்படாதீர்கள், இவர்கள் வெற்றி பெறுவது கடினம். என்ன வேலை என்கிற தெளிவு இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை என்றால் நான் அவருக்கு எந்த வேலைக்கு முயற்சி செய்வது? இது மிக முக்கியமான விஷயம். எதை அடைய வேண்டும் என்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தால்தான் அதை நீங்கள் அடைய முடியும். அடைய வேண்டியது எது என்கிற முடிவே இல்லை என்றால் எதை அடைய முடியும்? நமக்கு எது வேண்டும் என்கிற தெளிவு இருந்தால்தான் அது கிடைக்கும். கிடைத்தாலும் ருசிக்கும். ஹோட்டலில் கூட பல பேர் என்ன சாப்பிடுவது என்ற தெளிவே இன்றி மெனு கார்டை விரித்து விரித்து பார்ப்பார்கள். எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள். இந்த குழப்பவாதிகள் முறையாக வெற்றிக்கனியை பறிப்பது கடினம். எனவே வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்கிற தெளிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போது நாம் இருக்கும் நிலை என்ன? இனி அடைய வேண்டிய நிலை என்ன? அதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் எவை எவை என்கிற விழிப்பு நம்மள் தோன்றிவிட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம். எங்கே இருக்கிறோம், எங்கே போக வேண்டும், எப்படி போகப் போகிறோம் என்கிற தெளிவு பிறந்துவிட்டால் வெற்றி நிச்சயம். அமெரிக்க ஜனாதிபதியாக புகழுடன் விளங்கியவர் ஜான் எஃப் கெனடி. அவர் வெள்ளை மாளிகையில் தம்மை காண வந்திருக்கும் பார்வையாளர்களுடன் நாள்தோறும் சில நிமிடங்கள் செலவிடுவார். தம்மை பார்க்க வந்திருந்த இளைஞர்கள் பள்ளி மாணவர்களுடன் சிறிது நேரம் பேசுவார். பார்வையாளர்களில் பளிச்சென்று புன்னகையுடன் இருந்த மாணவன் கன்னத்தை தட்டி, உன் எதிர்கால லட்சியம் என்ன என்றார் கென்னடி. பளியீரென்று இன்று நீங்கள் இருக்கும் இடத்தில் நாளை நான் இருக்க வேண்டும், இதுதான் என் லட்சியம் என்றான் அந்த சிறுவன். விழிகளை உயர்த்திவிட்டு குட் என்று வாழ்த்திவிட்டு கென்னடி நகர்ந்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக ஆவதுதான் லட்சியம் என்ற அந்த சிறுவன் பிற்காலத்தில் அப்படியே ஆனான். அவன் வேறு யாரும் அல்ல, புகழ்பெற்ற கிளிண்டன். அவர் எண்ணம் வெறும் ஆசையோ கற்பனையோ அல்ல, தீர்க்கமான தீர்மானம். அதனால் அது நடந்துவிட்டது. நம்பிக்கைகள் நடக்காமல் போகும் பட்டியலில் நம் பெயர் ஏன் இருக்க வேண்டும்? பலித்தவர் பட்டியலில் நம் பெயர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த இளைஞனை பற்றி சொன்னேன். நான் சந்தித்த வேறு இளைஞனை பற்றி சொல்லவா? செழிப்பாக விளைந்திருந்தான் அந்த இளைஞன். ஒரு கூட்டத்தில் என்னிடத்தில் சம்பந்தமில்லாமல் அபத்தமாக கேள்விகள் கேட்டான். பொறுமையாக, தம்பி என்ன செய்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் என்றான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஓர் இளைஞனா என்று இன்ப அதிர்ச்சியுடன், அப்பா என்ன செய்கிறார் என்றேன். சும்மா வீட்டில் இருக்கார் என்று வெடிகுண்டு வீசினான். தான் காலத்தை வீணாக்குகிறோம் என்ற குற்ற உணர்வே இல்லாத இவன் எப்படி முன்னேற முடியும்? இப்போது நாம் இருக்கும் நிலை என்ன? நம் குடும்பத்தின் நிலை என்ன? நாம் வளர முன்னேற என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்ற கேள்விகள் நமக்குள் பிறந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விடைகள் கிடைக்க தொடங்கும். ஒன்றை மறந்து விடாதீர்கள், எவ்வளவு பெரிய கதவுக்கும் தாழ்பால் சின்னதுதான். பூட்டோ அதை விட சிறியது, சாவியோ பூட்டை விட சின்னது. சின்ன சின்ன சாவியால் பூட்டை திறக்கலாம், பூட்டை திறந்தால் தாழ்பாலை திறக்கலாம், தாழ்பாலை திறந்தால் பெரிய பெரிய கதவுகளை சுலபமாக திறக்கலாம். எனவே சின்ன சின்ன கேள்விகள் பெரிய பெரிய கோட்டை வாயில்களை திறக்கப் போகும் சாவிகள். உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள், அந்த கேள்விகள் பெரிய பெரிய கோட்டைகளின் பூட்டுகளை திறக்கும் சாவிகள். இதை நாம் உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி.
இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி, இடிவிழுந்து சருகாதல் தானோ நீதி. இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி, இடிவிழுந்து சருகாதல் தானோ நீதி. கோயில் நின்றால் தீபம் எங்கே? தீபம் இல்லை நீதான் எங்கே? பொங்குது மனம் இது ரகசிய ரணம், கண்களில் குளம் அது உனதர்ப்பணம். பொன்னெழில் சிலை அது என் வசம் இலை, இரு கண்களின் ராத்திரி வேதனை. இரு விழி இலையனும் ஒரு முறை இதுவரை இதயத்தில் எழுந்தது இல்லையே. விழிகளில் உலவிய ஒளிமகள் பிரிந்ததும் உண்மையில் என் விழி இல்லையே. கனவு வரும்போதும் அவளின் முக தீபம் தெரிய முடியாது. திருமுகம் இணைவினில் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ? இது யார் சதியோ? இறைவன் சபையில் இதுதான் விதியோ? உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ?
ஞானப்பீடம் விருது பெற்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் முன்னுரையில் அவர் எழுதியிருப்பதாவது, கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் கடைசி அத்தியாயத்தை காலையில் வராக நதிக்கரையோரம் தொடங்கி மாலையில் வையை அணையில் முடித்தேன். எழுத தொடங்கும் முன் நீரூறும் கண்களில் சொல்லிக் கொண்டேன், இந்த அத்தியாயம் எழுதி முடிக்கும் முன் என் இதயம் உடைந்து போகாமல் இருக்கட்டும், கண்கள் கண்ணீரில் மூழ்கி கரைந்து போகாமல் இருக்கட்டும். எந்த படைப்பும் எழுதிய போது இப்படி என்னை உலுக்கியதில்லை, உயிர் வீங்க வைத்ததில்லை. என் மனம், உடம்பு, நேரம் ஆகியவற்றின் மீது இத்தனை ஆதிக்கம் செலுத்தியதில்லை. புயரத்தின் முண்டு முடிச்சுகளில் இதயத்தில் இப்படி முண்டியடித்து முட்டியதில்லை. ஏன் இந்த அழுத்தம்? எது காரணம்? எந்த வாழ்வின் வெளிகளில் இந்த படைப்பு உயிர்த்தெழுந்து வந்ததோ அந்த வெளிகளில் என் வாழ்வின் முதல் 17 வயது வரை நானும் பிறந்து வாழ்ந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். மனிதர்களின் பல முகங்களை, வாழ்க்கையின் பல அடுக்குகளை, வறுமையின் பசியை, பசியின் நேர்மையை, கனவுகளை, நிராசைகளை அடையாளம் காட்டிய இன்னொரு முறை வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத அந்த இறந்த காலத்தை மீண்டும் எழுத்துகளுடன் வாழ்ந்து பார்க்கும் ஒரு கற்பனை காரணமாயிருக்கலாம். காலக்கடலோடு சேர்ந்து முகமற்று அழிந்து போகும் ஜீவநதியை எழுத்துக்கள் அடுக்கி தேக்கி அணைக்கட்ட துடிக்கும் ஆவேசமாயிருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படைப்பு உள்நாதமாயிருக்கும் உண்மையாயிருக்கலாம். ஒரு நல்ல படைப்பின் உயிர்ப்பு என்பது அது சத்தியத்தின் மீது கட்டப்படுவதுதான். இந்த படைப்பு முழு கவித்துவத்தின் நீள அகலம் குறைத்து உண்மையின் எல்லைகள் மீறாமல் பார்த்துக் கொண்டேன். இதிகாசம் என்ற பெருஞ்சொல்லை நான் திட்டமிட்டேதான் தேர்ந்தெடுத்தேன். அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஓர் இதிகாசத்திற்கான பொறுப்பு படைப்பவன் தலையில் விழ வேண்டும், அது முதல் காரணம். இதிகாசம் எனில் அது நிச்சயம் நடந்தது என்று ஒரு பொருள். இது இதிகாசம், 20 நூற்றாண்டின் மையப்பகுதியில் நிச்சயமாய் நடந்தது என்பது இரண்டாவது காரணம். 1958 வைகை அணை கட்டி முடிக்கப்பட்டு அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்த சிற்றூர்கள் இந்திய வரைபடத்திலிருந்து துடைக்கப்பட்ட பொழுது அழுது கொண்டே ஊரை விட்டு வெளியேறும் அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டு இடுப்பளவு தண்ணீரில் நனைந்த கால்களோடு கால் சட்டையோடு தானும் அழுது வெளியேறும் ஒரு 5 வயது சிறுவன். இடம்பெயர்ந்து நடப்பட்டதில் அவன் வாழ்க்கை பாடிக்கொண்டே வளர்கிறது. அவன் வளர வளர தண்ணீர் சமாதியில் புதைந்து போன தனது ஊரை பாறைகளில் அமர்ந்து பெருமூச்சோடு பார்த்து கொண்டிருக்கிறான். வறண்ட கோடைகளில் தண்ணீர் வற்ற வற்ற புதைக்கப்பட்ட ஊர் லேசாய் கை கால் முகம் காட்டும். அப்பொழுதெல்லாம் இந்த சோடைகளை தடவி தடவி பார்த்து ஆசை தீரத அழுதுவிட்டு வந்திருக்கிறான். நிறைப்பெருக்காக நீர் நிறைந்திருக்கும் காலங்களில் வைகை அணையின் மதகு மேடுகளில் ஏறி நின்று அதோ அங்கே கொக்கோ குருவியோ பறக்கிறதே, அதற்கு கீழ்தான் என் ஊர் என்று நண்பர்களுக்கு ஆசையோடும் துயரத்தோடும் அடையாளம் காட்டியிருக்கின்றான். 42 ஆண்டுகளாய் நெஞ்சில் சுமந்த துயரத்தை ஆனந்த புவள விழாவில் இறக்கி வைக்குமாறு காலம் அவனுக்கு கட்டையில ஏற்றது. எழுதினான். அவன் பெயர் வைரமுத்து. எழுதப்பட்டது அதன் பெயர் கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்த மண்ணில் ராஜாக்களுக்கு இதிகாசம் உண்டு, குடியானவனுக்கு இதிகாசம் உண்டா? இதோ ஒரு குடியானவனின் இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் பெயர்களை தவிர எதுவுமே கற்பனை இல்லை. வெவ்வேறு குடும்பங்களுக்கு, வெவ்வேறு மனிதர்களுக்கு, வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்தது முடிந்த நிஜங்கள். அவற்றை ஒரு குடும்பத்தில் நேர்ந்ததாக செய்தது மட்டுமே எனது கற்பனை அல்லது உத்தி. உடைந்து துண்டு துண்டாக சிதறிப்போன நிஜமான வாழ்வின் செல்லுகளை சேகரிப்பதே இந்த இதிகாசம் எழுதப்பட்டது. பெயத்தேவர் என்னும் மா மனிதனின் பாத்திரமும் கற்பனை அல்ல. என் தாய் வழி தாத்தா பொன்னையா தேவர் அவர்களையும் என் தந்தை வழி தாத்தா சின்னாங்கி உடையத்தேவர் அவர்களையும் இணைந்து வடித்த பொழுது ரத்தமும் சதையாய் பெயத்தேவர் பாத்திரம் பிறந்தது. அவர்களின் உழைப்பு, நேர்மை, உடைந்து விடும் மென்மை, உடனே போராடும் ஆண்மை, வாழ்வின் உண்மை, வறுமையில் செம்மை, இதையெல்லாம் பிஞ்சு வயதிலேயே அவர்களை வணங்க வைத்தது என்னை. இரண்டு பேருமே கள்ளிக்காட்டு விவசாயிகள், தண்ணீரால் துரத்தப்பட்டவர்கள். அந்த இரண்டு பெருசுகளும் இல்லை என்றால் பெயத்தேவர் என்ற பாத்திரத்தின் பிறப்பு இல்லை. ஓராண்டு காலம் உடம்புக்குள் புகுந்து கொண்டு என்னை பெயத்தேவர் பேய்பிடித்து ஆட்டியது வண்டி நாயக்கர், முருகாயி, மொக்கராசு, செல்லத்தாயி, சின்ன பாத்திரங்கள் என அன்றாடங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தியது. கழித்து நுரைத்தோடும் திரைத்துறையில் வெள்ளத்திலிருந்து சில காலம் ஓரமாய் கரையேறி ஒதுங்க வேண்டியிருந்தது. வேகமாய் நகரமயமாக்கிக் கொண்டிருக்கின்ற வேப்பம் குறிச்சிலிருந்து பற்பசைக்கும் தாவணியிலிருந்து சுடிதாருக்கும் தாவிவிட்ட கிராமங்களில் பழைய பண்பாட்டு சுவடுகளை சுடுகாட்டில் மூதாதையர் எலும்பு சேகரிக்கும் ஒரு பாசமுள்ள வாரிசை போல பறந்து பறந்து சேகரித்தேன். சாராயம் காய்ச்சுவது முதல் சவர தொழில் வரை, மாட்டு பிரசவம் முதல் ஆட்டு திருட்டு வரை, கோவணம் கட்டுவது முதல் கோழி குழம்பு வரை, கிணறு வெட்டுவது முதல் அணை கட்டுவது வரை என்று பார்த்து பார்த்து பேசி பழகி பயின்று கட்டேன். சுடுகாட்டில் மொக்கராசு மனித எலும்புகளை தேடும் அத்தியாயத்திற்காக நள்ளிரவில் ஓர் அலைநிலா வெளிச்சத்தில் கெங்குவார்பட்டி சுடுகாட்டில் தனியாய் உட்கார்ந்து ஓசைகள், நிழலாட்டங்கள், சூழ்நிலைகள், மனநிலைகள் அறிந்து கொண்டேன். கடைசி அத்தியாயம் எழுதி முடித்த கனத்த மனத்தோடு வைகை அறையின் மதகு தார்ச்சாலையில் படுத்து புரண்டு கொண்டே இந்த படைப்புக்காக காலம் எங்களை தண்ணீரில் அழித்து பிழிந்து தரையில் வீசியதோ என்று கடைவழியில் கண்ணீர் ஒழுக நினைத்து கிடந்தேன். பிறந்த மண்ணுக்கும் வாழ்க்கையின் வட்டார வழக்குக்கும் சொல்லிக் கொடுத்த மக்களுக்கும் நான் காட்டும் நன்றி என்று சொல்லலாம் இந்த நாவலை. நல்லது நேயர்களே, ஒரு பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் முடிவுடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அழகாக மாற்றி அமைத்த அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நன்றியினை கூறி, உங்களுடைய விருப்பமான வைரமுத்து பாடலை எங்களுக்கு தெரிவித்தால் வரும் வாரங்களில் ஒளிபரப்புவோம் என்று கூறி, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
கவிதை